hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 வரை, மீண்டும் 16-18 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை பகிர்வின் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு எங்களோடு கூட நீங்கள் நல்ல ஒரு சாட்சிகளாக முன்வந்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அநேகர் தொலைபேசியில் எங்களுடைய இலக்கத்தை கண்டுபிடித்து நீங்கள் தொடர்புக்குள்ளே வருகிறீர்கள். அநேகர் நாங்கள் உதவி கேட்கிறோம் எங்களுடைய தியான இல்லத்திற்காக. அதுக்காக நிறைய பேர் உங்களுடைய தாராளமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து எங்களுடைய இல்லத்தை தாங்க முயற்சிக்கிறீர்கள், முன் வருகிறீர்கள். கண்டிப்பாக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தியான இல்லத்தை கட்ட வேண்டுமென்று, ஏன்னா இது பல வருடமாக இந்த இல்லம் இங்கே இருக்கிறது. இந்த இல்லத்தை உருவாக்க முயற்சித்த குருக்கள் இதனுடைய அடிப்படை கட்டுமான வசதிகளை செய்துவிட்டு இவ்வளவு ஆண்டுகளாக அதே துணியிலே இந்த இல்லம் பயணித்தது. அதற்காக நான் இந்த தியான இல்லத்தை அடுத்த ஒரு கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். வெளியிலேருந்து யாராவது வந்து இங்கே தங்கி தியானம் செய்ய வேண்டுமே, அதற்கு ஒரு இல்லம் இருந்தால் நலமாக இருக்குமே என்று நான் சிந்தித்த பொழுது அதுக்காக எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் ஒப்புதல் கொடுத்தாங்க, உற்சாகம் தந்தாங்க. அது ஒரு பெரிய தொகை, 1,25,00,000 நாங்கள் அதை ப்ராஜெக்ட் போட்டோம். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் என்னோடு பேசும்போது சொன்னார், வேறு எங்கேயும் நீ போய் கேட்க வேண்டாம், நான் ஆட்களை அனுப்புவேன் அப்படின்னாரு. இதுக்கு செய்தி வந்த உடனே நானும் ஒரே சந்தோஷமாக போட்டாச்சு. அந்த இலக்கை நிர்ணயித்த பிறகு, எல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பித்த பிறகு எனக்கு சற்று பயம் வந்தது. ஐயோ, என்னது இப்போ இவ்வளவு பெரிய தொகை, எங்கேயுமே ப்ராஜெக்ட் எழுதலை, எங்கேருந்துமே ஒரு பெரிய தொகைக்கான ஒரு தேடலை நம்ம வைக்காமல் வெறும் கையோடு நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோமே, இது எப்படி நடக்க போகிறது? பைபிளில் சொல்லியிருக்கு, தன்னுடைய வீட்டை கட்டுறவன் அதுக்குரிய காரியங்களை சேர்த்து வைக்காமல் செய்யக்கூடாதுன்னு, தப்பு பண்ணிட்டோமோ என்ற ஒரு பயம் என் உள்ளத்தை சற்று நிரப்பியிருந்தது சில நாட்களுக்கு. ஆண்டவர் மீண்டுமாய் பேசி கொண்டே இருந்தார். சில பேர் சொன்னாங்க, வாங்க திருச்சியில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க, உதவியாளர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாலண்டியராக போய் கேட்குறது. அப்போது ஆண்டவர்கிட்ட உட்காரும்போது அவர் சொன்னார், நீ யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்னாரு. நீ யார்ட்டையும் போய் பிச்சையெல்லாம் எடுக்க வேண்டாம், என் பிள்ளைகளை நானே அனுப்புவேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்தேன். நான் ஊழியர்கள் சொல்லுமா, அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்கள், இந்த இல்லம் ஒரு 70% தாண்டி போயிட்டுருக்கிறது அதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அது எல்லாம் கொடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. கொஞ்சம்ங்கிறது பெரிய தொகையில் கொஞ்சம் பெரிய தொகை தான், இருந்தாலும் அதை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு 50 lakhs தான் எங்களுக்கு இப்போது தேவையாக இருக்கிறது. அதை ஒரு கட்டத்தினுடைய ஒரு நிறைவை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய அதிசயத்தை நான் இப்படி பார்க்கிறேன். எப்படி இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது என் கண்ணுக்கு முன்னாடி என் ஆண்டவர் எனக்கு காட்டி கொண்டிருக்கிற அற்புதமாக பார்க்கிறேன். இது எல்லாரும் ஒரு அவங்கவுங்களுடைய தளத்திலிருந்து பார்க்குறப்ப தான் இது தெரியும். இதை நான் சொல்லும் வரும்போது மற்றவங்களுக்கு ஆமாம் என்னமோ கட்டுறாராம், என்னமோ அவர் ஆண்டவர் செஞ்சாராம் அப்படின்னு தான் நினைக்க தோணும். உங்களுக்கும் இதை செய்வார் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நம்ம செயல்படுகிற போது அந்த உள்ளத்திற்குள்ள கடவுள் செயல்படுவார். நாம் யாருடைய கரத்தையும் பிடிக்க தேவையில்லை, யாருடைய காலிலையும் போய் விழ தேவையில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவர் செய்து காட்டுவார். நம்ம ஏஜெண்டாக நிற்கிறோம் ஆண்டவருக்கும் அந்த செயலுக்கும் நடுவில். இன்றைக்கி வாசகத்தில் நம்ம பார்க்குற எலியா எலிசா இறைவாக்கின ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஆண்டவருடைய தளத்திலிருந்து உதவி செய்தவங்க, ஆண்டவருக்காக ஓடினவங்க, ஏஜென்ட்ஸ், தேவர் இறைவாக்கினர்னு நம்ம சொல்கிறோம். எலியா எப்படி இருந்தார் தெரியும். ஒரு கடவுள் வந்து அவரை போஷிக்கிறார், எப்படி உணவு கொடுக்குறாரு, காகமொழியாக கொடுக்குறாரு. ஒரு காக்கா எவ்வளோத்த தூக்கிட்டு வந்துடும்போது பாருங்கள், அதை அவர் பெருசாக பார்க்குறாங்க. காகம் உணவு அளித்தது, காகம் என்ன பிரியாணியாக கொண்டு வரும், பாஸ்தாவாக கொண்டு வரும் பாருங்கள் அது. ஆனால் கடவுள் கொடுக்குறாருன்னு அதை நம்புகிறோம். இப்போ எளிய எளிய காரியத்தில் எல்லாம் நம்ம ஆண்டவர் தான் இதை எனக்கு செய்தார் என்று நம்ம என்ன செய்யணும், ஆட்ரிபியூட் பண்ணணும் கடவுளுக்கு. கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரிய காரியம் நடந்தால் தான் நம்ம ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவர் தான் இதை எனக்கு செய்தார், ஆண்டவர் எங்களை காப்பாற்றுறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதை அதை சொல்லணும். அதை நீங்கள் அறிக்கை செய்கிற போது கடவுள் இன்னும் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த எலிசா இறைவாக்கினர், எலியா இறைவாக்கினர் ரெண்டு பேரும் இன்றைக்கி முதல் வாசகத்தில் ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த இறைவாக்கினர் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க பாருங்களேன். நம்மளும் வீட்டில் நிறையா பேசுகிறோம், வீட்டில் புருஷன் முண்டாட்டி, நீங்கள் தான் எலியா எலிசான்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னத்தை பேசுவீங்க டெய்லி. நம்ம நிறையா பேசுகிறோம், சாமியாருக்கு ஆட்கள் மாறி மாறி வருவாங்க, அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நாங்கள் பேசுவோம். ரூமுக்கு போயிட்டால் நாங்கள் தனியாக உட்காந்துருப்போம், ஃபோன் எடுத்தால் பேசுவோம். அப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கணும், இப்போ நாங்களும் யோசிக்கணும், நாங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க. கதைக்கிறது, நான் சொல்கிற பேசுகிறதுனா திட்டுறது இல்லை, கதைக்கிறது. ஏன்னா எங்களோட ஆட்கள் ஸ்ரீலங்கான ஆட்கள் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கணும். அவைகள் கதைக்கிறதுன்னு சொன்னால் தான் விளங்கும், பேசுகிறதுன்னு சொன்னால் எங்களோட ஊரில் திட்டுறது. நாங்கள் திட்டுறதுன்னு சொல்லுவோம், பேசுகிறதுனா கதைக்கிறது. ஆகவே பாருங்கள், நம்ம வீடுகளில் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடும் கணவனோடும் மனைவியோடும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். எதை குறித்து பேசுகிறோம், யோசிக்கணும். காலையில் எந்திரிச்சோம் என்று சொன்னால் அந்த பணம் என்னாச்சு, இந்த பணம் என்னாச்சு, இந்த பேங்கில் போட்ட பணம், இப்படி நிறைய உலக காரியத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ரெண்டு ஜீவன் எப்படி பேசுது பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா நீ போகும்போது எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஆசை, எலிசாவுக்கு உங்களுடைய ஆவி இருமடங்கு என் மேலே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த சம்பாஷணை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஸ்பிரிச்சுவல் ஜயன்ஸ் வந்து பேசுகிறாங்க, பேசிட்டு போகிற அந்த ஒரு சம்பாஷணை. அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, அவர்கிட்ட கேட்கல எனக்கு நல்ல ஒரு மேஜிக்கல் பவரை வச்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லலை, உங்கள் ஆவி என்னிடத்துல தங்கும்படியாக செய்யுங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவரும் சொல்கிறாரு, இது என்னுடைய காரியம் இல்லை, நான் போகும்போது என்னை பார்த்தீன்னா ஒருவேளை உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். அவர் ஹிண்ட்டு கொடுக்குறாரு, உனக்கு நான் கண்ணில் தெரியவேனான்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயங்களெல்லாம் அவங்க இந்த விஷயத்துக்குள்ளே உணர்ந்துருக்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போது அவர் அதுக்கு முன்னாடி எலிசா செய்த காரியம், எலிசா வந்து இறைவாக்கினரை பின்தொடர் வந்து வர வேண்டும் என்கிற போது அவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம், இதோ இதெல்லாமே ஒரு எளிய உள்ளத்தினராய் அவர்கள் இருக்கிற போது அவர்களுடைய அந்த உண்மைத்தனம், கடவுளுக்காக நிற்கணுங்கிற உண்மைத்தனம். பாருங்கள், அவர் யோர்தான் நதியை கடக்கிற போது எலியா வந்து அந்த போர்வையால் அடித்து அதை பிரிக்கிறாரு. எலிசாவுக்கு இது கிடைச்சிருச்சா என்னன்னு தெரியல, அந்த வல்லமை கிடைச்சிருச்சா தெரியல. ஆனால் அவருடைய போர்வையை மட்டும் அவர் மேலே விழுது அதை எடுத்து வைத்து கொள்கிறாரு. அந்த போர்வை எடுத்துக்கொண்டு போகிற போது ஒரு புறம் அவருடைய ஆதங்கம், அப்படி நம்ம மாஸ்டர் போயிட்டாரே, விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு புறம் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எலியாவின் கடவுள் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல். இரண்டுக்கும் மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு, அவர் செஞ்ச மாதிரியே நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு அடித்து பார்க்குறாரு, ரெண்டாக பிரியுது. அப்போது இட் இஸ் கன்ஃபார்ம்டு, அது உறுதி செய்யப்படுது, அந்த எலியாவோடு இருந்த ஆண்டவர் இப்போது என்னோடு இருக்கிறார். அதை உறுதி செய்த பிறகு எலிசாவினுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்த செயல்களாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அப்போது நாமும் கடவுள் நமக்கும் சில அடையாளங்களை கொடுப்பாருங்க, நமக்கும் சில சாட்சியத்தை கொடுப்பார் கடவுள் வாழ்க்கையில், நிறைய கொடுப்பார், எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இப்போ உறுதியாக நின்று பேசுகிறோம். உங்களுக்கும் கொடுத்துருப்பார், நீங்கள் நின்று பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். யாராவது ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்திருப்பாங்க, நன்மை செஞ்சுருப்பாங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது வாழ்க்கையில் பெரிய அதிசயமாக மாறியிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சாட்சியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் கனடா போயிருந்தப்போ ஒரு சகோதரர் அவருடைய சாட்சியத்தை சொன்னார், ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அவங்க கடந்து போன அந்த ஸ்ரீலங்கன் நபர் தான் அவர். அப்போ போகிற போது ஒரு இடத்துல மாட்டிக்கொள்ள வேண்டிய என்ன பாஸ்போர்ட்டெல்லாம் இல்லாத அந்த நிலைகள் தானே. அப்போது அவர் அந்த பாலத்துக்கு அடியில் படுத்துட்டார். அப்போ மோப்ப நாய்களை கொண்டு வந்து அவைகள் அங்கே அதை மோப்பம் போடுறாங்க, அந்த நாய்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க யாராவது இன்ட்ரூடர்ஸ் இருக்கிறாங்களான்னு. அப்போ இவர் அடியில் படுத்திருக்கிறார், எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் மாட்டிக்கொண்டாராங்க. அப்போ அவர் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அடியில் படுத்திருக்கிற போது அந்த மோப்ப நாய்களுக்கு கூட அவர் இருப்பது தெரியாமல் போனது. பார்த்தீங்களா, கடவுள் எவ்வளோ வல்லமையானவர். அவர் அதை நான் போனப்போ சாட்சியாக சொன்னார், ரொம்ப வாஞ்சியான மனுஷன் அவர். கனடாவில் மோன்ட்ரியல் பகுதியில் இருந்து அவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க அந்த குடும்பத்தினர். அப்போது பாருங்கள், இதெல்லாம் சாட்சியம், அதனால தான் அவர் ஆண்டவரோடு அவங்களால் நிற்க முடியுது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதுதான் கடவுள், நம்ம கடவுள். அப்போ இந்த வாழ்வியல் அனுபவங்கள் எலிசாவுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, எலியாவுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, நமக்கும் கிடைச்சிருக்கு. நாம் உணரணும், முதல்ல உட்காந்து யோசிக்கணும், நான் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி வந்தோம் யோசிக்கணும். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாக்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கும் வீட்டில், எல்லாம் லைட்டு கிடையாது, விளக்கு தான். நான் அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா திரி போட்டிருப்பாங்க, அதில் இருக்கிற திரி வந்து அப்படியே முட்டை முட்டையாக ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஆர்வமாக அப்போல்லாம் ரொம்ப கீனாக தேடுவோம் என்ன எது அப்படின்னு. அப்போ அப்படியே போய் அது என்ன உருண்டை உருண்டையாக இருக்கேன்னு உத்து பார்த்தேன், பாருங்கள் முடியெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் என்னடா வீடு திடீர்னு பெருசாக வெளிச்சமாக இருக்கேன்னு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து ஓடி வந்து பார்த்த உடனே முக தலையெல்லாம் எரியுது. அப்புறம் போட்டு அணைச்சி ஆளை காப்பாற்றிட்டாங்க. கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, ஐயோ அன்றைக்கே போயிருந்தால் நேரம் இவ்வளோ மூச்சை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் போல இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பாருங்கள், அதெல்லாம் ஒரு அதிசயமாக நான் பார்க்குறேன். கடவுள் காப்பாற்றியிருக்கிறார், நம்மளை எல்லாம் காப்பாற்றியிருக்கிறார். உங்களையும் அதே போல் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியிருப்பார். அப்போது எதுக்காக காப்பாற்றினார் கடவுள்? எலிசாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது, உனக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது மகனே மகளே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு செடி கொடியெல்லாம் அதை திட்டத்தை நிறைவேற்றுது. ஒரு மரம் வைக்கிறோம், அது திட்டம் வச்சுருக்கு, இந்த மரம் இந்த கனியை தான் கொடுக்கணும். இந்த செடி இந்த பூவை தான் கொடுக்கணும். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரு. அப்போ உனக்கும் எனக்கும் திட்டம் வைக்காமல் ஆண்டவர் படைச்சிருப்பாரா? திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்ன என்பதை அறிந்து நம்ம அதில் ஓடணும். அப்போ நீ வெற்றியாளனாக மாறுவேன். ஆகவே தான் அந்த எலிசா அந்த திட்டத்தை நோக்கி ஓடுறார். அதனால தான் அந்த மனுஷனை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். எலியாவை பிடிச்சிக்கிட்டார். அவர் போய் வேறு மனுஷனை எங்கேயும் பிடிக்கல. காசு பணத்தையும் உலகத்தை நோக்கி ஓடலை. அவர் சரியான நபரை பிடிச்சிருந்தார். நாம் பிடிச்சிருக்கிற ஆட்கள் சரியான ஆட்களாங்கிறத யோசித்து பார்க்கணும். அப்படியே நம்ம எலிசா இறைவாக்கினர்கிட்டையும் எலியா இறைவாக்கினர்கிட்ட இருந்த பண்பு என்னென்னா, வெளிவேடம் கிடையாதுங்க. எலியா இறைவாக்கினர் தெரியும், கர்மேல் மலையில் அவர் ஒரு ஆளாக நின்று 450 பொய் வாக்கினரை அந்த ஜெசபேல் அரசியை எதிர்த்து நின்னார். ஆகாப் அரசனை எதிர்த்து நின்னார். அவர்கிட்ட வெளிவேடம் கிடையாது, இதுதான் உண்மை அப்படி சொல்கிற அந்த ஒரு மனநிலை எலிசாகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஈஸியாக எலிசாவை பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள், அரசராகமத்தில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் சிரியா படைத்தலைவன் நாமான் வந்து நிற்பான், தொழுநோய் நோய்கணும் அப்படின்னு. அப்போது அவனை வெளியில் கூட வந்து பார்க்க மாட்டார். ஓ, பெரிய படைத்தளபதியா, இந்தா வந்துட்டேன்ப்பா, எங்கே வந்துட்டாரா? ஆட்கள் பதற்றம் அடையில. அவன் யாருப்பா வந்துட்டானவன், அவனை போய் அந்த நதியில் யோர்தா நதியில் ஒரு 7 முறை முழுகிட்டு போக சொல்ல அவனை, அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய இறைவாக்கிய படைத்தளபதி, இறைவாக்கினருக்குரிய பலத்தை பார்த்தீங்களா? அப்போ போய் அவனை போயிட்டு வேலையை செய்யிச்சுட்டு போக சொல். அப்போ வெளிவேடம் இல்லை பார்த்தீங்களா? போய் போய் நான் நாமன் பெரிய படைத்தலைவன் முன்னாடி இப்படி நிற்கணும் இல்லை. இதுதான் வெளிவேடம் இல்லாத நிலை. அதுக்கு அவர் கடவுள் கொடுத்த பரிசு பாருங்கள், அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. பாருங்கள், இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இந்த இறைவாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சிரியா படையினர் வந்து இது இவரை பிடிச்சிருவாங்க, அந்த எலிசா இறைவாக்கினரை சூழ்ந்துருவாங்க. சூழ்ந்த பிற்பாடு கேக்கசிங்கிற வேலைக்காரன் வெளியில் போய் பார்ப்பான். சிரியா படையினரெல்லாம் சூழ்ந்து நிற்பாங்க. ஏன்னா சிரியா படை எப்பொழுதெல்லாம் இங்கே படையெடுத்து வருதோ அப்போல்லாம் இவர் சொல்லிடுவார், இது மாதிரி தான் வராம்ப்பா அப்படின்னு. அதனால் அந்த படை வந்து ஜெயிக்க முடியல. அப்போ கண்டுபிடிப்பாங்க, இவன் இந்த ஆள் தான் அப்படி சொல்லிடுறாருன்னு சொல்லி அவரை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. கேக்கசி வேலைக்காரன் வெளியில் போய் பார்த்துட்டு, ஐயோ ஐயா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஓடி வருவான். அப்போ அவர் சொல்லுவார், திருப்பியும் போய் வெளியில் கண்ணை திறந்து பாரு அப்படின்வார். அவன் போய் பார்ப்பான், அங்கே மலை மடுவெங்கும் வானதூதர்கள் ஆண்டவருடைய போர் வீரர்கள் நிற்பதை அவன் காண்பான். அப்போ கடவுள் அவருக்காக செயல்படுகிற வெளிவேடம் இல்லாமல் நேர்மையாக ஆண்டவருடைய தளத்தில் நிற்கக்கூடியவங்களை கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய பலத்தால் அவர் பாதுகாக்கிறார். அப்போ நம்ம இந்த வெளிவேடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்றைக்கி நச்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வெளிவேடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும், அதுதான் வெளிவேடம் இல்லை. வெளிவேடத்துக்கு ஆப்போசிட் என்ன? உண்மையாக இருக்கிறது. ஏன் நடிக்கணும்? ஒரு கணவன் மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, இப்போ இந்த உறவுக்குள்ளே நமக்கு எது நடிப்பு தேவை? பைபிளில் அதை தான் நான் இன்றைக்கி விலைக்கு சொல்ல போகிறோம். இந்த வெளிவேடத்தினுடைய வெரைட்டியை நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம எந்த வெளிவேடத்துக்குள்ளே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே இந்த ஒரு வியாதி ஒட்டிக்கிட்டு இருக்குது, வெளிவேடம். அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னாலே கண்டிப்பாக கடவுள் தளத்தில் நம்ம நின்றுடுவோம். இந்த வெளிவேடமற்ற அன்பு நம்மகிட்டேருந்து வெளிப்படணும். பார்வை, செயல், இது எல்லாமே அதில். சீராக்கின் ஞான நூல் 32:15 சொல்லுது, திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர், வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர். பார்த்தீங்களா? திருச்சட்டத்தினால திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் என்ன செய்வாங்க? நிறைவு பெறுவாங்க. ஆனால் வெளிவேடுக்காரர் அதனால்னா எதனால்? திருச்சட்டத்தினால தடுக்கி விழுவர். ஏன்னா அவங்க நடிக்கிற போலாம் திருச்சட்டம் வந்து அவங்கள தடுக்கி விழ செய்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க செய்கிறது திருச்சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கும். அப்போ திருச்சட்டம் அவங்களுக்கு இடர்களாகவே இருக்கும் எப்போதுமே. அப்போ என்ன செய்வாங்க? திருச்சட்டத்தை புறம்பே தள்ளுவாங்க, அதை கொடுத்த கடவுளை பழித்துரைப்பாங்க. அப்படி வருகிற போது அந்த கடவுளை விட்டு அவங்க என்ன செய்வாங்க? விலகி போக தான் பார்ப்பாங்க, உள்ளே வரமாட்டாங்க. அப்படியே வரணுன்னாலும் ஒரு ஹிப்போக்ரட்டிக் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் தான் வந்து நிற்பாங்க. அந்த வெளிவேடத்தனத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்போ நம்ம சில அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். தம்பட்டம் அடிப்பவங்களாக அவங்க இருப்பாங்க. குவாலிட்டிஸை நான் சொல்லிட்டு வரேன். மத்தேயு 6:2 சொல்லுது, தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள், வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர், அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக சொல்லுகிறேன். அப்போ ஒரு உதவி செய்கிறியா? அதை குறித்து நீ பெரிய பேனர் போட்டுட்டு செய்கிறது, அது எல்லாமே இதோ அவர் வெளிவேடத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம். இப்போ உதவி செய்யும் போது எப்படி செய்கிறது? அவங்க ஏழைங்க பாவம், அதையும் படம் பிடிச்சி நீ ஊரில் போட்டு நிறைய இப்போ வாட்ஸ்அப்பிலலாம் அவங்க உதவி செய்கிறது அதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இது பசிக்கு உணவு கொடுக்குறோம். கொரோனா வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, ஒரு இயற்கை சூழலில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள், புயல், ஏதோ ஒன்று உதவி செய்கிறோம். அதில் உடனே நம்ம ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து ரெக்கார்டுக்காக செய்கிறோம். ஓகே, குட். அதெல்லாம் சில அஃபிஷியலாக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் இதை பெருமைக்காகவே செய்கிறது. ஒரு சில இடத்துலலாம் நான் பார்க்கேன், எளிய மக்களுக்கும் 5 கிலோ அரிசி, ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு பங்கில் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. 5 கிலோ அரிசிக்கு 5 மணிக்கே வந்துட்டாங்க மக்கள், சாயந்தரம் மாலை 5 மணிக்கு வந்துட்டாங்க. உட்காந்துருக்கிறான் அந்த 5 கிலோ அரிசிக்கு 9:10 வரைக்கும் அவங்க ஆடல் பாடல் எல்லாம் போட்டுக்கிட்டு கடைசியில் அந்த 5 கிலோ அரிசியை தூக்கி. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் வந்து அரசியல் அங்கே அந்த தளத்துலேயும் செய்கிறாங்க, உலக சமூகத்தில் செய்கிறாங்க, ஆன்மீக தளத்துலேயும் அப்படி செய்யும்போது வேதனையாக இருக்குது. நம்மளாம் வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கணும். எங்கே கொடுக்குறோம், எங்கிட்டு போகுது வருது தெரியக்கூடாது. காற்று அடிக்கிறது இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது நமக்கு தெரியுதா? ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. யோவான் நற்செய்தியில் நிக்கோதேமுடைய இயேசு பேசும்போது சொல்கிறார், காற்று எந்த திசையில் வந்து எந்த திசைக்கு போகுதுன்னு தெரியாது. நம்ம அப்படி தான் இருக்கணும். சைவ சித்தாந்தம் நான் படிச்சுக்கிட்டு இருக்க போது, நாங்கள் தியாலஜி படிக்கும்போது எல்லா ரிலீஜியனையும் குறித்து நாங்கள் படிப்போம். அதில் அந்த சைவ சித்தாந்தம்னு ஒரு சப்ஜெக்ட், அந்த சைவ சித்தாந்தாவில் நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு படகு, ஒரு கப்பல் வந்து ஒரு என்னது ஓடையில் ஒரு ஆற்றுல வந்து இந்த இது போக மாட்டிங்களா தோணியே படகு மாதிரி, அந்த படகு ஒரு இடத்துலேருந்து மக்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அது ஏதாவது ஒரு ட்ரேசஸை விட்டுட்டு போகுதா? ஆனால் மக்களை அது செய்ய வேண்டிய பணியை செய்துகிட்டே இருக்கும். ஆனால் தன்னுடைய வழிகளில் எந்த ஒரு அடையாளத்தையும் விடாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அதில் படித்தேன். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். அப்படி தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்றைக்காவது அவருடைய ட்ரேசஸை வந்து நம்மக்கிட்ட டெய்லி எழுதி கொடுத்துட்டு போகிறார், ஆனால் உனக்கு இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு இல்லையே. அவர் ஏதோ செய்துகிட்டே இருக்கிறாரு. நன்மைகளின் நாயகன் அவர், செஞ்சிட்டே இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் நம்மகிட்ட வந்து சொல்கிறதில்ல. இன்றைக்கி நம்மளும் அவரை பின்பற்றணும் அப்படின்னா அதில் வெளிவேடம் இருக்கக்கூடாது. மத்தேயு 6:5 ஆண்டவர் சொல்கிறாரு, இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்ற இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இறைவேண்டல் செய்கிற கடவுளுடைய பிள்ளைகள் நிறைய நேரம் நம்ம ஆலயத்திற்கு வரோம். வரக்கூடிய மனநிலையை பார்க்கணும். நிறைய பேர் பயந்துக்கிட்டே வருவாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு போகலன்னா நரகத்துக்கு போயிடுவேன் ஜாமி, அதனால் போய் உட்காந்து தொலைஞ்சிட்டு வருவோம். ஆமாம், அந்த கடனை தொலைச்சி விடுறது. என்றைக்காக கடன் வாங்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக திருப்பி கொடுத்துருவோம், ஐயோ அந்த கடன்காரன், கடன் வாங்கினவன் கொடுத்தவன் தான் நம்மளை பார்த்து சொல்லணும். ஆனால் நம்ம சொல்லணும், ஐயோ அவன் பெரிய கடன்காரன்பா, அவன்கிட்ட கொடுத்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கடனை போல் கொடுக்கறது இல்லை, கடவுளுக்கு அன்பால் கொடுக்கறது. அப்போ அந்த காரியம் நடிப்பவர் கடவுள் காரியத்திலையும் நடிப்பவராக இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் மக்களோட நடிப்போம், கடவுள் காரியத்திலையும் நடிக்கிறவங்கள இந்த வெளிவேடக்காரருங்கிற நிலையில் நம்ம வச்சு பார்க்கலாம். மத்தேயு 6:16 சொல்லுது பாருங்கள், நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்கள் முகங்களை அவர்கள் விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். கடவுளுடைய காரியம் ஏதாவது செய்யும்போது நீ உங்களை மறைவாக வச்சுக்கோ, நோன்பு இருப்பது. அது அந்த காலத்திலலாம் இயேசு இருந்தப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாம் உதவி செய்கிறோம், நோன்பு இருக்கிறோம், உடனே என்ன செய்கிறோம், வீட்டை கழுவுறது, அதை பெருசாக காட்டுறது, சம்திங் லைக் தட். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்திருப்பவரை எப்போதும் குறை கூறுபவராக இருப்பாங்க இந்த வெளிவேடக்காரர்கள். மத்தேயு 7:5 சொல்லுது பாருங்கள், வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அப்போ இவங்களுடைய ஆட்டிடியூடு பூரா எப்படி இருக்குன்னா, ஐ எம் ஓகே, அதர்ஸ் ஆர் நாட் ஓகே. அப்போ என்ன செய்வாங்க, எங்கே தொட்டாலும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை குறை கூறக்கூடிய ஒரு மனநிலையோடவே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே மனைவியை, கணவனை, பிள்ளைகளை நம்ம யோசிக்கணும். உட்காந்து வி ஹாவ் டு மெடிடேட் அப்பான் அவர் ஓன் வேர்ட்ஸ். நம்ம என்ன வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான், ஜெபம். பாவ சங்கீதத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் கோபப்பட்டுட்டேன் சாமி, கோபப்பட்டுட்டேன் வாங்க. கோபம் என்பது பாவம் கிடையாது. என்றைக்காவது போய் பாவ சங்கீதத்தில் சாமி நான் 5 தடவை அழுதுட்டேன் சாமி, 5 தடவை சிரிச்சிட்டேன் சாமி அப்படி சொல்கிறோமா? அதே மாதிரி தான், சிரிக்கிறது அழுகிறது மாதிரி கோபமும் ஒரு உணர்வு, உணர்வின் வெளிப்பாடு. அப்போ அந்த கோபத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த ஆழத்தை கண்டுபிடிச்சு அந்த ஆழத்தை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆழத்திலிருந்து தான் அந்த பாவத்தினுடைய அடிப்படை காரியங்கள் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அதனால் நம்ம அந்த கோபம் எப்போ வருது அப்படின்னா அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு. அப்போ அடுத்தவர்களுடைய காரியத்தின் மீது நம்ம அக்கறையாக இருக்கிற போது, அவங்க காரியத்துக்குள்ளே நம்ம போய் மூக்க வச்சுக்கொண்டு அவங்கள நம்ம இது பண்ணுற போது, நாம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்கிற அகந்தியோடு நான் தான் சரின்னு நினைக்கிற போது, இந்த செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப எப்போதுமே அது தன்னுடைய நிலையில் நிறைவு அப்படி உயர்ந்து நிற்கும். அதை யார் டேம்பர் பண்ணாலும், ஒரு கருத்து உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வச்சுட்டாங்கன்னா உடனே நம்ம டிசப்பாயிண்டட் ஆகிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நெகட்டிவ் ரோலில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்படியாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அடுத்தவர்களை எப்போ பார்த்தாலும் குறை கூறக்கூடிய அந்த ஐம் ஓகே, எவ்ரிபடி இஸ் நாட் ஓகே, நான் மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருந்ததுன்னா யோசிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கோபம் படுறீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் கோபப்பட்டீங்க காலையிலேருந்து யோசிக்கணும். இட்ஸ் எ ஸ்மால் மெடிடேஷன். நீங்கள் அந்த கோபத்தை வெற்றி கொள்ள முடியும், கண்டிப்பாக வெற்றி கொள்ளலாம். இது ஒரு இட்ஸ் ஒன்லி எ ஃபீலிங் தான். அழுகையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்கிற, நீங்கள் நைட்டு ஒவ்வொரு நாளும் உட்காந்து கண்ணை மூடி இன்னைக்கு யார் யார்கிட்ட கோபப்பட்டீங்க வரிசையாக சொல்லிகிட்டே வரணும். எதுக்கு கோபப்பட்டீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கோபத்தை குறித்து சற்று தியானிக்கணும். அப்படியே தியானிச்சிங்கன்னா ஒரு நாள், 2 நாள் 3 நாள் 4வது நாளெல்லாம் உங்களுக்கு கோபம் வராது. கோபம் நீங்கள் கோபப்படும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி கோபப்பட்டிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு ஆமாம் ஆமாம் ஏன் தான் கோபப்பட்ட தெரியல அப்படி மனசு வரும். கோபப்பட்ட பிறகு தான் மக்கள் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் கோபப்படுறதுக்கு முன்னாடியே கடவுள் கையை பிடிச்சிருவார், ஏன் இப்போ நீ கோபப்பட போகிற, அப்போது நமக்கு உடனே கோபம் குறைஞ்சிடும். அப்போ கடவுள் நம்ம கையை பிடிக்கணும்னா நம்ம அந்த கான்ஷியன்ஸ்குள்ளே இருக்கணும், இந்த ப்ரெசன்ஸ்குள்ளே இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கோபத்தெல்லாம் தியானிச்சுட்டு ஆண்டவரை இது தேவையில்லாத கோபம், இது நான் வந்து ஐயோ இது நான் அந்த ஒரு அல்பத்தனமாக கோபப்பட்டுட்டேன், இது ஐயோ என்னோட பிள்ளைகள்கிட்ட இப்படி வார்த்தையை பயன்படுத்திட்டு இப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நான் இவ்வளோ விஷயத்தில் தப்பாக இருந்திருக்கேன், இது ஒரு கோபம் ஓகே சரியான கோபம், நியாயப்படுத்தக்கூடாது. நியாயமாக உட்காந்து யோசித்து எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஆண்டவர் என்னை நிரப்புங்க முடிய ஆவியினால் அப்படின்னு மன்றாடினீங்கன்னா 3 நாள் 4 நாள் ஆண்டவர் 5வது நாள் உங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்துடுவார், வந்து அவர் உங்கள் கோபத்தெல்லாம் மாற்றிடுவார். அப்போ வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல, நம்ம அந்த கோபத்தை சரி சரி சரின்னு சொல்லி தீனி போட்டு வளர்க்குறோம். இல்லை, எல்லா கோபமும் நமக்கு என்றைக்குமே சரியானது இருக்க சரியாக இருக்க முடியாது. இப்போ நானும் கோபப்படுவேன், எனக்கும் கோபம் சல்லுன்னு வரும். எங்கள் அப்பா எனக்கு சிலுவை போடும் போதெல்லாம் இதை சொல்லி தான் போடுவார், கோபப்படாத கோபப்படாதன்னு பர்த்டேவுக்கு போட்டாலும் போடுவார். என்னென்ன ஃபங்க்ஷனில் நான் சிலுவை வாங்குறேனோ அப்போல்லாம் இதை சொல்லி தான் போடுவார். அதுக்கு ஒரு நாள் நான் கோபப்பட்டுட்டேன், எப்பா பாரு இதை சொல்லியே சிலுவை போட்டா அப்படின்னு. இப்போது அவர் இல்லை, என்னோட இல்லை அவர் இருந்தாலும் அவர் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். கோபப்படும் போது அவர் தான் வந்து முன்னாடி நிற்பார், கோபப்படாத அப்படின்னு. அப்போ பாருங்கள், அதை நம்ம கான்ஷியன்ஸாக அதை நம்ம டேக்கிள் பண்ணும்போது அது நமக்கு வெற்றியாகுது. அதை நீங்களும் செய்து பாருங்கள், அந்த மெடிடேஷன் செய்து பாருங்கள். அப்போ அந்த அடுத்தவரை நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த கோபம் மாறிக்கிச்சுனாலே குறை கூற மாட்டோம். வாயிலிருந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்ல போகிறோம் அப்படின்னா நின்றுறணும் உடனே, ஏன் நான் இப்போ அதை நெகட்டிவாக சொல்லணும், பாவம் அந்த பிள்ளை, அது பிள்ளை அந்த பையன் எப்படி இருக்கிறான், அந்த பையனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் ஏன் இதை சொல்லணும், அவங்க நல்லா வாழணும், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேனே, அப்போ நல்லா அவங்களும் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆப்போசிட்டில் யோசிக்கணும். ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரூவ் அந்த ஆப்போசிட் சைட். பிசாசு நம்மள்கிட்ட விதைப்பான் தீமையை, நம்ம என்ன செய்யணும், உடனே அறிவை கொண்டு யோசிக்கணும், ஓகே லெட் மீ டாக் திஸ் வே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் ஆவிக்குரிய கனிகள் அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் கடவுளுடைய பிரசன்னம் நிறைஞ்சு வந்துடும். ஆண்டவர் உங்களோட வந்துடுவார், ஆவியானவர் உங்களோட நிற்பார். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு வேலை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கண்டறியணும். முதல்ல லூக்கா 13:15 ஆண்டவரோ அவர்களை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் ஆட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? எதுக்கு இது சொல்கிறாருன்னா, உனக்கு தேவைன்னா மட்டும் செஞ்சுக்கிற, எளியவர்களுக்கு சட்டம்னு வரும்போது மட்டும் நீ தூக்கி பிடிக்கிற தராசை. அப்போ நமக்குன்னா அதான் சொல்லுவாங்களே, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம், மருகம் மருமக அதை செஞ்சிட்டா அவ்வளோதான் தாட்டு போட்டுன்னு. அதே மாமியார் உடைச்சிட்டா என்னத்த பெருசா, அது ஒன்றும் இல்லை, அது அவ்வளோதான். அது ஒரு படமொழி, அது ஒரு நிறைமொழி. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும், நான் செய்யும் போது அது தவறாக எனக்கு தெரியல, ஆனால் அடுத்த செய்யும் போது நான் அப்படியே என் தலையெல்லாம் பற்றி எரியுது, ஏன் அப்படி, நானும் ஒரு பாவி, அவளும் ஒரு பாவி, மூச்சு பண்ணுவோம், ரெண்டு பேரும் இயல்பில் பாவிகளாக இருக்கிறோம். ஓகே, வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், அவ்வளோதான். அடுத்தது வருது பாருங்க, பிறரின் நன்மைத்தனத்தை ஏற்க இயலாமல் சோதிப்பவர். அடுத்தவங்க நன்மை செய்கிறாங்கன்னா அதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்ணு வேணும். நல்ல கண்ணுன்னு பேர் வச்சா மட்டும் பார்த்தாது, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்ணு வேணும். அதாவது மத்தேயு 22:18 சொல்கிறார் பாருங்க, இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு வெளிவிடக்காரரை ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்னு கேட்டார். அப்போ இயேசு நன்மை செய்துக்கிட்டே வந்தார், அவர் நன்மை செய்கிறத அவங்களால பொறுக்க முடியல, அந்த உள்ள பத்தி எரியுதுங்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை போய் அடுத்தடுத்த சோதிக்கிறாங்க, அது எப்படி, இது எப்படி, ஒரு அடையாளம் காட்ட முடியுமா, வானத்தை கீழே கொண்டு வரியா, பூமியை மேலே கொண்டு போறியா, பாருங்கள். இப்போ நம்மளும் என்ன செய்வோம், ஒருத்தர் நன்மை செய்துட்டாங்க, ஒரு சின்ன காரியம் செய்கிறாங்க நல்லா இருக்குன்னா, லெட் அஸ் அப்ரிஷியேட் தம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க வளருவாங்க, நம்ம வளர்றோம். ஸோ இட் இஸ் அ போத் அவே ப்ராசஸ், ரெண்டு பக்கமும் அது பலன் தரக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கும் அது மகிழ்ச்சி. அதுக்காக சும்மா போய் இல்லாததெல்லாம் போய் சொல்லக்கூடாது, இருக்கும்போது ஓகே இட்ஸ் குட், யூ டன் வெல், கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லும்போது பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே வளர ஆரம்பிப்பா, தே லேர்ன் ஃப்ரம் யூ, எரும மாடை பிசாச சன்யன இப்படின்ற வார்த்தைகள்லாம் எங்கட பக்கம் யூஸ் பண்ணுற வார்த்தையை நான் சொல்கிறேன், நான் உங்களோட பக்கம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது, மெசேஜில் போட்டுறாதீங்க, எல்லோரும் கற்றுப்பாங்க. தேவ பிள்ளைகளை ஒரு சில பேர் அன்றைக்கி சாப்பாடை குறித்து சொல்லியிருந்தேன், காண்டினென்டல் ஃபுட், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், உங்கள் நாட்டில் என்ன இருக்குன்னு ஒரு சில பேர் எனக்கு போட்டிருந்தீங்க, வெரி குட், ரியலி அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, நல்லாயிருக்கு. தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக இந்த வெளிவிடக்காரருடைய குவாலிட்டி என்னவாக இருக்கும்னா, அவங்க பொய் ஜபம் செய்வாங்க. நிறைய பேர் நம்ம பொய் ஜபம் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு பொய் ஜபம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். மார்க்கு 7:6 சொல்லுது, வெளிவிடக்காரர்களாகிய உங்களை பற்றி இசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. இப்போ வெளிவிடக்காரர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது. அப்போது நம்ம ஜபிக்கிறோமே, அது உதட்டாலையா உள்ளத்தாலையா, லெட் அஸ் அனலைஸ். உதட்டாலன்னா லெட் அஸ் சிட், இப்போ நம்ம ஜபமாலைன்னு சொல்கிறோம், ரோசரி. இந்த ரோசரியோட மெயின் கான்செப்டே என்னென்னா, ஆண்டவருடைய அந்த எல்லா வாழ்க்கையை முழுசாக நம்ம தியானிக்கிறதுக்கான தலங்கள் தான். ஒவ்வொரு ஜபமாலையை நம்ம சொல்லும் போதும் நம்ம என்ன செய்யணும்னா, வாயில் வந்து இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஜபங்களை சொல்லணும், அருள் இந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எண்ணத்தில் கண்ணமோடு எதை யோசிக்கணும்னா, அந்த மிஸ்ட்ரியை யோசிக்கணும். இப்போ இயேசுநாத சாமி பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வேர்த்தது, அவடனா உடனே இரத்த வியர்வை வேர்க்கறதுக்குள்ளே போயிடணும், நம்ம ஓரமாக நின்று அந்த காட்சியை பார்க்கணும், இயேசு சாமி எப்படி பாடுபடுறாரு, அவர் சாட்டையால் அடிக்கிறாங்கன்னாக்க கட்டுணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போன்னா, நீ ஓரமாக நின்று தியானிக்கணும். அதுதான் வந்து ரியல் ரோசரி, அதான் மெடிடேட்டிங் த ரோசரி. ரோசரி வந்து இட் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் மெடிடேஷன். அதை இன்றைக்கி நிறைய பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூக்கி தூர போட்டுட்டு எல்லோரும் நம்ம ஜாலியாக போயிட்டுருக்குறோம், அப்படி இல்லை. கிறிஸ்தவங்க கையில் வந்து நம்ம ஜெபமாலையை வச்சுருக்குறோம்னாக்க அது வந்து சும்மா அது ஒரு சின்ன வெப்பன், அது ஓகே. அது எப்போ வந்து கழுத்தில் போட்டிருந்தா அது சரியாயிடுமா, கடையில் வாங்கி அப்படி மாட்டிக்கலாம், இல்லை இல்லை, அது ஜெபிக்கிற மாலை, அதனுக்கு தான் ஜெபமாலைன்னு பேர். அதை ஜெபிக்கணும், அது யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறதில்ல, நீ ஜெபிக்கணும். ஆகவே இந்த ஜபத்தை வந்து நம்ம ஆழத்துக்குள்ளே கொண்டுட்டு போகணும், ஆழத்துக்குள்ளே. இப்போ கரிஸ்மேட்டிக்கலாம் நாங்கள் சத்தமாக கத்தி ஜெபிக்க சொல்கிறோம், ஸோ அமைதியாக ஜெபிக்கிற ஒரு முறை உண்டு, ரெண்டு முறை இருக்கிறது. இதோ இந்த நாட்களில் நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கான ஒரு இறைவசனத்தை இந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம், கூட இந்த இடத்துல கூட நம்ம பேசலாம் அந்த விஷயத்தை. இப்போது எந்த ஜபம் உயர்ந்த ஜபம், எல்லா ஜபமுமே உயர்ந்த ஜபம்லாம் கிடையாது, எல்லாமே பெஸ்ட்டு தான். இப்போ அமைதியில் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய ஆழம் வந்து இன்னும் டீப்பர் லெவல். நமக்கு அருங்குடையில் கத்தி ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மாடல் வேறு. இங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உள்ளறையை தாளிட்டு கொண்டு நீ உள்ளறையில் ஜெபி, உன்னை மாதிரி கத்த சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு, அது ஒரு வெளிவேடக்காரத்தனம் அந்த மாதிரி சொல்கிறது. எந்த இடத்துல நீ ஆண்டவரை வாயார் அறிக்கை செய்யணுமோ அந்த இடத்துல உனக்கு அறிக்கை செய்ய தெரியணும், எந்த இடத்துல அமைதியாக ஜெபிக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக ஜெபிக்க தெரியணும். திஸ் இஸ் கால்டு பேலன்சிங், ப்ரேயர் பேலன்சிங்னு சொல்லுவோம். நீ வாய் திறந்து ஆண்டவர் தான் எனக்கு மெஸ்ஸியான்னு சொல்ல, இயேசுவே ஆண்டவர்னு வாயார் அறிக்கை இடுறதுனா என்ன, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி கை கட்டி நிற்கிறதா? வாயார் அறிக்கை செய்ய முடியாத நபர்கள் அவர்கள் வேதனைக்குரியவர்கள். அமைதியில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ அமைதியில் உட்காரலன்னா நீயும் வேதனைக்குரிய பிள்ளை தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இரண்டு தளத்தையும் நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இதை மக்கள் உதட்டினால் அப்போது அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து உண்மையில் அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட முன்னாடி உட்காரும்போது வார்த்தை கிடையாது. ஹீ இஸ் பியாண்ட் த வேர்ட்ஸ். இந்த ஊரில் யூஸ் பண்ணுற வார்த்தை வேறு ஊரில் வேறையாக இருக்குது. அந்த நாட்டில் அந்த நாட்டில் இருக்கிற மொழி வேறையாக இருக்குது. டசன் ரிலேட் வெல். இன்றைக்கி நம்ம பூசை மிஸ்ஸில் வந்து திருப்பலி புஸ்தகத்தை மாற்றிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வார்த்தையை ஏன் இப்படி போட்ட, இந்த வார்த்தையை. நான் சொல்லுவேன், காட் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ், லெட் அஸ் நாட் ஃபைட் ஃபார் திஸ். அது அவங்க நம்மளுடைய ஆர்டர் படி ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த லத்தீன் வெர்ஷன் அது என்னவோ அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது இப்படி வரணுமா அப்படி, ஓகே இட்ஸ் பிட் ஜாரிங், அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. பட் அதையும் கடவுளுக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கலாமே, இது கஷ்டமாக இருக்காண்டவரே, பட் யூ டேக் இட். அப்படி தான் நான் கொடுக்குறேன், இதில் நான் ஃபைட் பண்ணலை. எப்போ நான் இதை புரிஞ்சுக்கிட்டேனோ, தெர் வாஸ் அ மீட்டிங், இங்கே மீட்டிங்லாம் வச்சு டிஸ்கஷன்லாம் போட்டாங்க, இந்த வார்த்தை அப்படி இருக்கோ அப்படி. நான் ரெண்டு மூணு விஷயத்தை மனசில் வச்சுருந்தேன், ஆண்டவர் சொன்னார் ஒபே த ஆர்டர் அப்படின்னாரு, ஐ ஒபேட் த ஆர்டர், அவ்வளோதான். எனக்கு இதில் பிடிக்குதா பிடிக்கலையா, ஐ டோன்ட் மைண்ட், காட் நோஸ், கடவுளுக்கு எல்லாமே தெரியும் மனசுக்குள்ளே என்ன இருக்குது. தேவ பிள்ளைகளே, அப்போது உள்ளத்தின் நிறைவு நின்று நம்ம ஜெபிக்கிற அந்த நிலை. இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க, எத்தனை பேர் இந்த மார்க் 7:6 இருக்கிறாங்க, வெளிவேடக்காரர்களா? நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். கோயிலுக்கு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் வெளிவேடத்தனம். கோயிலுக்கு நானும் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் வெளிவேடத்தனம். ஆண்டவருக்கு இது பிடிக்காத காரியம், வெளிவேடக்காரர்களேன்னு சபிக்கிறாரே. அப்போ நம்மளும் அந்த சாபத்துக்குள்ளே நிற்கிறோம், தயவுசெய்து உள்ளே வந்துடுவோம், ஆண்டவருக்குள்ளே வந்துடுவோம். அங்கே போய் யாரையும் பார்க்க தேவையில்லை. நான் போயிட்டு நான் கோயிலுக்குள்ளே நான் ஆண்டவரை துதிப்பேன், ஒரு வாரமாக என்னை காப்பாற்றிருக்கிறாருங்க. நான் கோயிலுக்குள்ளே போகிறேன்னா நான் என்ன செய்யணும் முதல்ல? ஒரு வாரமாக உங்கள் அப்பாவை பார்க்கல, உங்கள் அம்மாவை பார்க்கல, எப்படி இருக்கும்? நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி, ஐயோ அம்மா எப்படி இருக்கீங்க, நம்ம அன்பு செய்கிற ஜீவனை பார்த்தோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நம்ம கோயிலுக்கு போகிறோமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமா? கோயிலுக்கு போனோடனே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். சில ஆட்டிடியூட்னல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மனப்பாங்கில் ஒரு மாற்றம் வரணும். அப்போ நான் என்ன ஆண்டவர், அவர் என்னோட தேவன், அவர் என்னுடைய ஆத்ம நேசர், அந்த ஃபீலிங் எப்போ வருதோ அப்போது அவர் உன்னுடையவராகவே இருப்பார், பக்கத்தில் இருப்பார். ஹி வில் பி வித் யூ. இது உண்மை, நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆகவே தான் சொல்லுகிறோம், அந்த உண்மையான ஜபத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வாங்க. அடுத்தது பாருங்கள், மத்தே 23:23 ஒரு காரியம், வெளிவேடக்காரர் கருத்தாக இருப்பது போல நடிப்பது, நடிப்பது. வெளிவேடக்காரர் மறைநூல் அறிஞரே பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள், ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நம்முடைய ஆலயத்தில் கூட நாம கூட அப்படி தான் இருப்போம் சில நேரத்தில், அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் இறக்கம் அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அதை நம்ம, அதாவது யார் திருச்சபை? மக்கள் தான் திருச்சபை. அந்த மக்களை குறித்த ஒரு கருத்து இல்லாமல், மக்களை குறித்த கன்சர்ன், ஒரு இறக்கம் இல்லாமல், அங்கே ஒரு நீதி இல்லாமல் அப்படி இருந்தோம் அப்படின்னா, கருத்தாக இருப்பது போல் இந்த வெளிவேடக்காரன் நடித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படி இருந்தோன்னா மாற்றிக்கணும். கோயிலில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, கோயிலில் ஒரு பங்காளராக இருப்பீங்க, நீங்கள் போய் அது அப்படி தான் இருக்கணும், எவ்ரி திங் ஷுட் பி இன் ஆர்டர். பட் இன்சைட் இட் இஸ் நாட் அன் ஆர்டர், ஜஸ்டிஸ் இல்லை, இறக்கம் இல்லை, பட் எவ்ரி திங் இஸ் ஆர்டர். பட் கடவுள் இதை அருவருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், கருத்தாக இருப்பது போல் நடிச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாத வழிபாடுகள் வெற்று வழிபாடுகள். அதே போல் மத்தேயு 23:27 ஒரு வார்த்தையை பார்க்குறோம், வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள், அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. இந்த வசனத்தை வாசிக்கிறப்பெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, சாமியார்களை குறை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ஏன்னா நாங்கள் தானே வெள்ளையை அங்கே போட்டிருக்கிறோம், இது எங்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதில்லை. அன்றைக்கு சூழலில் பரிசெயர் சரிசெயர் அவங்களாம் பெரிய அங்கி போட்டுவிட்டு இருப்பாங்க, அதனால் அந்த தளத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த செய்தி உண்டு. நீங்கள் எங்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க, அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் குருகுவானவரையோ கன்னியாஸ்திரியோ நீங்கள் குறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டீங்கன்னா நீ வெளிவேடுக்காரராக இருக்கிறீங்க. அதனால தான் நம்ம யோசித்து பார்க்கணும். மத்தேயு 23:13 ஒரு வார்த்தையை பார்க்குறோம், வெளிவேடுக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம் பார்த்தீங்களா. அப்போது வெளிவேடுக்கார மறைநூல் அறிஞரே, மறைநூல் அறிஞர்களுக்கும் இந்த வெளிவேடம் உண்டு. ஆண்டவர் உறுதி செய்கிறார் இந்த வார்த்தையை. அதனால் நம்ம நினச்சிக்க கொள்ளக்கூடாது. நீங்கள் தான் அந்த வெளிவேடத்துக்குள்ளே இருக்கிறீங்க. குருக்கள் கன்னியர்கள் ஆயர்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறாங்க. என்னென்ன இங்கே சொன்னோ அது இங்கேயும் பொருந்தும். நாங்களும் அந்த எல்லா கட்டளைகளையும் எல்லா கருத்துக்களையும் சிந்தித்து பார்க்கணும். நான் வெளிவேடத்தோடு நிற்கிறேன்னா, பூசை வைக்கும் போது நான் வெளிவேடமாக வைக்கிறேன்னா, உண்மையாக வைக்கிறேன்னா, எல்லோரும் நாங்கள் யோசிக்கணும். குருக்கள் ஒவ்வொரு குருக்களும் யோசிக்கணும். அப்படி யோசிக்காத குருக்கள் வெளிவேடத்தனமாக இருந்தாங்கன்னா அதனுடைய விளைவு என்ன? எங்களுக்கும் ஒரே விளைவு தான், உங்களுக்கும் ஒரே விளைவு தான். ஏன்னா எல்லாருமே ஒரே பாவத்தில் பங்கெடுக்கிறோம் பாருங்களேன். அப்போ கடைசியாக மத்தேயு 24:51 சொல்கிறது, அவர் அவனை கண்ணந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். வெளிவேடக்காரருக்கு உரிய இடம் எப்படி இருக்கும்? அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கிற இடம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம நம்மளையே சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம். பூமி தன்னை சீர்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த கொரோனாவினுடைய நாட்களில் இயற்கை சீர்படுத்தி கொள்கிறது. நாமும் நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய தளத்திலிருந்து விலகி நிற்கிற பிள்ளைகள் சீர்கட்டு நிற்கிறாங்க. நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு எப்படி இந்த இயற்கை மீண்டுமாய் அதை இந்த மனுக்குலத்திற்கு கொடுக்க போகிறதோ, அதே போல் சீர்படுத்தி கொள்கிற பிள்ளைகள் வெளிவேடமில்லாத ஒரு அன்போடு மற்றவர்களுக்காக நம்மை கையளிக்க வேண்டும். நம்ம எல்லாம் சீர்படுத்திட்டோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இனிமேல் நான் மோட்சம் திறந்துருச்சு போயிடுவேன் மேலே அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் எப்போ நம்மளுடைய அந்த உள்ளத்தை அன்பை பகிர்ந்து அடுத்தவர்களையும் நம்மால் ஈர்த்து கொள்கிறோமோ, ஆண்டவர் பால் கொண்டு வருகிறோமோ, அப்பொழுது நம்ம சாட்சிகளாய் மாறுகிறோம். இந்த அபிஷேகத்துக்காக இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.